إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து அல் குர்ஆனின் தோற்றுவாயாகிய சூரத்துல் ஃபாத்திஹாவின் விளக்கத்தையும் அதனுடைய சொற்களுக்குண்டான பொருள்களையும் நாம் தெரிந்து வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகுப்பை அங்கீகரிப்பானாக. இந்த வகுப்பிலே அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நன்மைகளை அவனுடைய அன்பையும் அருளையும் தருவானாக. நாம் கற்றுக்கொள்கின்ற நல்ல விஷயங்களின்படி செயல்படுகின்ற, நம்முடைய ஈமானை அதிகரித்துக் கொள்கின்ற ஒரு நல்பாக்கியத்தை தந்தருள்வாராக, ஆமீன். இதுவரை சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி அதனுடைய சிறப்பு, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய வார்த்தைகளுக்கு, அதிலும் குறிப்பாக தஊத், பஸ்மலா மற்றும் இதனுடைய தொடக்க துதிமொழிகள், இந்த வார்த்தைகளுக்கு முந்திய மூத்த மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள் என்ன விளக்கங்களை சொன்னார்கள் என்ற அடிப்படையிலே நாம் இந்த ஃபாத்திஹாவிற்குண்டான விளக்க உரையை தெரிந்து வருகின்றோம். இன்று இன்ஷா அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த இரண்டாவது பகுதிக்குள் செல்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை நாம் படித்த சொற்களுக்குண்டான பொருள்களை நினைவூட்டிக் கொள்வோம். அஊது, நான் பாதுகாவல் தேடுகிறேன், பில்லாஹி அல்லாஹுவின் மூலம், மினஷ் ஷைத்தான் ஷைத்தானிடமிருந்து, அவன் எப்படிப்பட்டவன், அர் ரஜீம், சாபத்திற்குரியவன், அல்லாஹுவால் ஏசப்பட்டவன், அல்லாஹுடைய கருணையிலிருந்து தூக்கி எறியப்பட்டவன். அப்ப அல்லாஹுவின் கருணையிலிருந்து தூக்கி எறியப்பட்ட, விரட்டப்பட்ட, அல்லாஹுவின் சாபத்திற்கும் அல்லாஹுவின் இயேசுக்கும் இயேசுதலுக்கும் உரிய ஷைத்தானிடமிருந்து அல்லாஹுவின் மூலம் நான் பாதுகாவல் தேடுகிறேன், அல்லது அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், பிஸ்மி பெயரால், அல்லாஹி அல்லாஹுவின் பெயரினால், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், இம்மையிலும் மறுமையிலும் அருள் புரியக்கூடியவன், படைப்புகள் எல்லாவற்றுக்கும் அருள் புரியக்கூடியவன், ஆகவேதான் அளவற்ற அருளாளன். அர் ரஹீம், மூமின்களுக்கு விசேஷமாக அன்பு காட்டி அருள் புரியக்கூடியவன், மறுமையில் அருள் புரியக்கூடியவன். அப்ப அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹுவின் பெயரால் நான் ஓதுகிறேன், நான் தொடங்கப் போகிறேன். அல்ஹம்து, எல்லா புகழும், அதாவது நன்றிகள், அது எந்த இடத்தில் எதற்காக செய்யப்பட்டாலும் சரி, எவ்வளவு செய்யப்பட்டாலும் சரி, யார் செய்தாலும் சரி, அந்த எல்லா புகழும் அல்ஹம்து லில்லாஹி, அல்லாஹுவிற்கே, அல்லாஹுவை தவிர யாரும் புகழுக்கு தகுதியானவர்கள் இல்லை. அல்ஹம்து, எல்லா புகழும் லில்லாஹி, அல்லாஹுக்கு மட்டுமே உரியது, அவன் ஒருவனுக்கு மட்டுமே பரிசுத்தமாக அந்த புகழ் அனைத்தும் சொந்தமானது. அவன் எப்படிப்பட்டவன், ரப்பில் ஆலமீன், ரப் உரிமையாளன், சொந்தக்காரன், அரசன், படைத்து பரிபாலிக்கின்றவன். அல் ஆலமீன், அகிலத்தார்கள், ஜின்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள, அது ஆகாயத்திலோ, ஆகாயத்திற்கு கீழோ, பூமியின் மேலோ, பூமிக்கு கீழோ, அல்லாஹுவை தவிர உள்ள இந்த பிரபஞ்சத்தின் எல்லா படைப்புகளையும் படைத்து வளர்த்து பரிபாலிக்கின்ற, அல்லாஹுக்கே எல்லா புகழும். மேலும் அவன் எத்தகையவன்? அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. மறுமையிலே மனிதர்களின், ஜின்களின் செயல்களுக்கு விசாரணை செய்து அந்த செயல்களுக்கு தக்கவாறு கூலி கொடுக்கின்ற அந்த மறுமை நாளில், கூலி கொடுப்பவன் யார்? அல்லாஹ்தான். அந்த கூலி கொடுக்கின்ற அந்த நாளில் அவன்தான் அதற்கு அதிபதியாக இருக்கின்றான். அவனை தவிர வேறு யாருடைய கட்டளைகளோ பரிந்துரைகளோ எதுவும் அங்கே செல்லுபடியாகாது. ஆகவே மொத்த ஒரு கருத்தாக நாம் சொல்வதாக இருந்தால், எல்லா புகழும் அகிலத்தார்கள் அனைவரின் இறைவனான, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய, தீர்ப்பு நாளின் அதிபதியாகிய அல்லாஹுவிற்கே உரியது. கவனியுங்கள், தமிழில் நம்ம அர்த்தம் சொல்லும் பொழுது முழு வாக்கியத்தையும், ஏனென்றால் அல்ஹம்து என்று ஆரம்பிக்கிறது, அதனுடைய கபர் லில்லாஹி, லில்லாஹி மௌசூர், அதனுடைய முதல் சிஃபத் ரப்பில் ஆலமீன், இரண்டாவது சிஃபத் அர் ரஹ்மான், மூன்றாவது சிஃபத் அர் ரஹீம், நான்காவது சிஃபத் மாலிக் யௌமித்தீன். ஆகவே முழு வாக்கியத்திற்கு பொருள் சொல்வதாக இருந்தால், எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய, தீர்ப்பு நாளின் அதிபதியாகிய அல்லாஹுவிற்கே உரியது. எல்லாருக்கும் புரியுதுங்களா? மனசுல பதிஞ்சிருச்சுங்களா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டோம். வழிபாடுகளில் எந்த ஒன்றையும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தவிர யாருக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அந்த வழிபாடுகளை, இபாதத்துகளை செய்வதற்கு மேலும் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீ திருப்தி கொள்ளுகின்ற முறையில் அமைவதற்கு நாங்கள் உன்னிடமே உதவி தேடுகிறோம். என்னுடைய விருப்பத்திற்கு நான் உன்னிடம் உதவி தேடவில்லை, உன்னுடைய விருப்பத்தின்படி நான் நடப்பதற்கு உன்னிடம் உதவி தேடுகிறேன். நாம் விரும்பக்கூடியது என்ன? துன்யாவின் அற்ப ஆசைகளை விரும்பலாம், செல்வங்களை விரும்பலாம், துன்யாவின் சொத்து சுகங்களை விரும்பலாம். அதில் அனுமதிக்கப்பட்டதும் இருக்கலாம், அனுமதிக்கப்படாததும் இருக்கலாம். ஆகவே வையாக நஸ்தஈன் என்று சொல்லும் பொழுது கவனியுங்கள், நம்முடைய மனதிலே என்ன ஒரு எண்ணம் இருக்க வேண்டும்? அல்லாஹ்வே, உன்னிடமே உன்னை வணங்குவதற்கும், உன்னுடைய விருப்பத்தின்படி நான் நடப்பதற்கும் நான் உதவி தருகிறேன். அல்லாஹ்வுடைய விருப்பத்தின்படி நாம் நடந்துவிட்டால் நம்முடைய தீனும் சரியாகிவிடும், நம்முடைய துன்யாவும் சரியாகிவிடும். நம்முடைய விருப்பத்தின்படி நாம் நடந்தால் அது நன்மையா தீமையா, நமக்கு அதில் முடிவு நல்ல முடிவாக இருக்குமா கெட்ட முடிவாக இருக்குமா சொல்ல முடியாது. ஆகவே ஒரு அடியான் அல்லாஹுவின் விருப்பத்தை தன்னுடைய விருப்பமாக மாற்றிக் கொள்ளுகின்ற வரை அவனுடைய விருப்பம் அவனுக்கு நன்மை தரும் என்று சொல்லவே முடியாது. புரிகிறதா? உண்மையான அபுது, இய்யாக நஅபுது என்பதில் நான் உனக்கு அடிமையாகிறேன், உன்னை வணங்குகிறேன். ஆகவேதான் இய்யாக நஅபுது என்று சொல்லும் பொழுது உன்னை பயந்து பணிந்து ஆதரவு வைத்து நான் என்னுடைய இந்த செயல்பாடுகளை செய்கிறேன், வழிபாடுகளை செய்கிறேன். ஆகவே நபிமார்கள் அல்லாஹ்வுடைய உண்மையான அபுதாக இருந்தார்கள். கவனிக்கிறீங்களா? நபிமார்கள் அல்லாஹ்வுடைய உண்மையான அபுதாக, நபிமார்களை பற்றி அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்லி இருக்கிறான் என்று குர்ஆனிலே அப்படியே நீங்கள் ஒரு பார்வைகளை செலுத்தி பாருங்கள். இன்னஹும் கான அபுதன் ஷகூரா, வத்குர் அபுதனா வத்குர் இபாதனா, என்னுடைய அடிமைகள் அடியார்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். நூஹ் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அபதிஹி, என்னுடைய அடிமையை நான் கொண்டு சென்றேன் மேராஜிற்கு. அப்ப அல்லாஹ் அவர்களை அடிமையாக ஏற்றுக்கொண்டானே ஏன் என்றால், அவர்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை தங்களது விருப்பமாக ஏற்றுக்கொண்டார்கள், தங்களுடைய விருப்பத்தை விட்டுவிட்டார்கள். எனவே அல்லாஹ் அவர்களை அடிமைகளாக ஏற்றுக்கொண்டார். அப்ப வையாக என்று சொல்லும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், யா அல்லாஹ், உன்னை வணங்குவதற்கும் இன்னும் என்னுடைய காரியங்கள் சீர் பெறுவதற்கும் நீ விரும்பக்கூடிய முறையில் அமைவதற்கும் நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன். இதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இது எனக்கும் எனது அடியானுக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தம். அதற்கு பிறகு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், கவனியுங்கள், இஹ்தி நேர் வழி காட்டு, ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நேர் வழியில் உறுதிப்படுத்து. இன்னொரு பொருள், நேர் வழியில் எங்களை நிரந்தரமாக நிலைத்திருக்க செய். இந்த மூன்று அர்த்தங்களும் இந்த இடத்தில் பொருத்தமானது. முதன் முதலாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் இந்த துஆவை செய்கிறார், யா அல்லாஹ், மேலும் மேலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் நேர் வழியை எனக்கு திறந்து தா. இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், இந்த கொள்கையில என்னை உறுதியாக இருக்கவை, மேலும் இதே கொள்கையில் எனக்கு மரணத்தை கொடு, நிரந்தரமாக என்னை தரிப்படுத்தி உறுதிப்படுத்தி வை. அப்ப மூன்று அர்த்தங்களும் இந்த இடத்தில் பொருந்தும். நேர் வழியை காட்டு என்று சொன்னாலும் சரி, நேர் வழியில் உறுதிப்படுத்து என்று சொன்னாலும் சரி, நேர் வழியில் எங்களுக்கு முடிவை கொடு என்று சொன்னாலும் சரி. இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருள், வஃபிக்னா லிஸ்தபாதி அலைஹி, இந்த நேர் வழியில் உறுதியாக இருப்பதற்கு எங்களுக்கு அருள் புரி என்ற கருத்தை இமாம் தபரி அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஏன்? ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தீனில் நுழைந்து தொழுகையிலோ தொழுகைக்கு வெளியிலோ இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அவர் ஓதுகிறார் என்றால் அவர் அல்லாஹுவால் நேர் வழி காட்டப்பட்டு விட்டார். கவனிக்கிறீங்களா? அல்லாஹுவால் அவர் நேர் வழி காட்டப்பட்டு விட்டார். அவர் நேர் வழி காட்டப்பட்டவர் இந்த துவாவை கேட்கும் போது அதற்கு என்ன பொருள்? யா அல்லாஹ் வஃபிக்னா, வஃபிக்னா லிஸ்ஸபாதி அலைஹா, இந்த நேர் வழியில் உறுதியாக இருப்பதற்கு. சபாத் என்று சொன்னால் சாபித்துல் கதர், சபித்னா வஸ்பித் அக்தாமனா வன்சுருனா அல் கௌமில் காஃபிரீன். குர்ஆனுடைய துஆக்கள், யா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனி, அதாவது தரிபடுத்தி உறுதிப்படுத்தி, ஆட்டம் காணாமல், சருகாமல், பிசகாமல், குழம்பாமல், எந்த விதமான தடுமாற்றம் ஏற்படாமல் உறுதியாக இருப்பதற்கு அரபியிலே சாபித் என்று சொல்லப்படும். இந்த மார்க்கத்தில் இந்த நேர் வழியில் உறுதியாக இருப்பதற்கு எங்களுக்கு நீ அருள் புரி. இந்த நியத்தோடு துவா கேட்கும். இன்று இந்த நியத்தோடு தான் நாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோமா? இது நமக்கு ஒரு சுய பரிசோதனை. அடுத்து கவனியுங்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வகுப்பிலே உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால், சஹாபாக்களுடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம், தாபிஈன்களுடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். பொதுவாக பேசக்கூடியவர் தங்களுடைய கருத்துக்களை பேசுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சஹாபிக்கு, அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் இருந்து அவர்களிடத்திலே தஃப்ஸீரை படித்தால் என்ன ஒரு இல்மு நமக்கு கிடைக்குமோ, இன்று அவர்கள் கூறியதை நாம் படிக்கின்றோம், அவர்களுடைய இல்மை நாம் படிக்கின்றோம். ஆகவே அதற்குரிய மரியாதையோடு, கண்ணியத்தோடு, ஈடுபாட்டோடு நாம் இருக்க வேண்டும். ரொம்ப பேர் வகுப்புக்கு வரும்போது அவங்க ஒரு திறந்த மனதோடும், ஃப்ரீ மைண்ட், தன்னுடைய சிந்தனையை வகுப்புக்காக வேண்டியே என்று மட்டும் ஒதுக்கியவர்களாக வருவதில்லை. எனவேதான் வகுப்புக்கு வந்துவிட்டு அவர்கள் திரும்ப செல்லும் பொழுது வகுப்பில் கிடைக்க வேண்டிய நன்மைகள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. எந்த சுமையோடு வந்தார்களோ அந்த சுமையோடு செல்கிறார்கள். நம்ம வகுப்புக்கு வரும் பொழுது அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய கல்வியின் தேட்டம் இதோடு மட்டும் வரும் பொழுது, இந்த இடத்திலிருந்து நாம் திரும்ப செல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் வானலாக விசாலம் அடைந்ததாகவும், அல்லாஹ்வுடைய இல்மை கொண்டு, நூரை கொண்டு நிரப்பமடைந்ததாகவும் இருக்கும். ஆகவே அன்பிற்குரிய சகோதரிகள், எந்த விதமான குழப்பங்களை, சிந்தனைகளை மனதிலே வைத்துக் கொள்ளாமல் மிக தெளிவாக கேட்பீர்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் பிரயோஜனமாக இருக்கும். அதுபோன்று உற்சாகமாக இருக்க வேண்டும். கவனியுங்கள், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம், அதாவது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள், குல் யா முஹம்மத், முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அப்ப இந்த வசனம் ஜிப்ரீலால் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை கேட்பதற்கு. சொல்கிறார்கள் அதற்கு மேலும் விளக்கமாக, அல்ஹிம்னா அத்தரீகல் ஹாதி, நேர் வழி காட்டக்கூடிய நேரான பாதையை எங்களது உள்ளத்திலே எப்போதும் உதிக்க வைத்துக் கொண்டே இரு. இது அடுத்த ஒரு கருத்து. நேர்வழி காட்டக்கூடிய நேரான பாதையை எங்களது உள்ளத்திலே நீ உதிக்க வைத்துக் கொண்டே இரு. அப்ப எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உனக்கு பிரியமான முன்னால் நேர்வழி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாதை எதுவோ அதை எங்களுடைய மனதிலே நீ உதிக்க வை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் இந்த ஷரியத்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெறக்கூடியவர்கள், இந்த ஷரியத்தை நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள். அவர்களிடத்திலிருந்து இந்த ஷரியத்தை பெற்ற நாம் அந்த சுன்னாவை கற்றுக்கொள்வதன் மூலமாகவும் அந்த சுன்னாவுடைய இல்மை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் நாம் என்ன அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், யா அல்லாஹ் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த இல்மை நான் படித்ததை எனக்கு நீ நினைவூட்டு. என்றால் இன்று புதிதாக நமது சிந்தனையில் வருவதெல்லாம் மார்க்கமாக ஆகிவிடுமா? ஆகாது. நாம் கற்ற கல்வியில் எனக்கு நேர்வழி தரக்கூடிய நல்ல கல்வியை எனது உள்ளத்திலே நீ உறுதிப்படுத்தி அதை எனக்கு தேவையின் போது நினைவூட்டு. யா அல்லாஹ் வருங்காலத்திலே நான் இந்த நேரான வழியின் மீது நிலைத்திருப்பதற்கும் சத்தியத்தை பெறுவதற்கும் சத்தியத்தின்படி நடப்பதற்கும் உனது கட்டளையின்படி நான் வாழ்வதற்கும் நீ தடுத்த விஷயங்களை விட்டு நான் விலகிக் கொள்வதற்கும் உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன். அப்படி உதவி தேடிவிட்டு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லும் பொழுது யா அல்லாஹ் அந்த நேரான பாதை எனக்கு நீ வழிகாட்டி கொடு. அந்த நேரான பாதையை நீ எனக்கு காட்டியதற்கு பிறகு அதிலே என்னை உறுதியாக இருக்கவை, அதிலே என்னை நிரந்தரமாக இருக்கவை. என்னுடைய முடிவு அந்த உறுதியான பாதையிலேயே வர வேண்டும். அதற்குரிய அர்த்தத்தை சொன்னோம். நா இது ஜம்அ முத்தகல்லிம், எங்களுக்கு எங்களை. அஸ்ஸிராத் பாதை, அல் முஸ்தகீம் நேரான பாதை. அப்ப நேரான பாதை என்றால் எது? எந்த பாதையை அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு கொடுத்தானோ அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்ட சித்தீக் என்ற முதல் தரமான மூமின்களுக்கு கொடுத்தானோ அந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்து உயிரை கொடுத்த அந்த முதல் ஷஹீதுகளுடைய கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுத்தானோ அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சமுதாயமாகிய சாலிஹீன் சிறந்த நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அந்த பாதைக்கு நீ எங்களுக்கு வழிகாட்டு. அதான் அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம். அதைத்தான் ஸிராத அல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை என்று அல்லாஹு தஆலா நமக்கு அதற்கு விளக்கம் சொல்கிறான். அல்லாஹ் யாருக்கெல்லாம் அருள் புரிந்தான்? நபிமார்களுக்கு அருள் புரிந்தான், சித்தீக்குகளுக்கு அருள் புரிந்தான், ஷஹீதுகளுக்கு, சாலிஹீன்களுக்கு. இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம் என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது நபிமார்களின் பாதை, சித்தீக்குகளுடைய பாதை, ஷஹீதுகளின் பாதை, அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம் என்பதுதான் இஸ்லாம். அதுதான் அல் குர்ஆனை பற்றி பிடிப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது, அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விலகுவது. அது நபி அவர்களுடைய பாதை, அது அபூபக்கருடைய பாதை, அது உமருடைய பாதை, அது உஸ்மானுடைய பாதை. இன்னும் அல்லாஹுவின் மார்க்கத்தின்படி பேருதலாக நடந்த ஒவ்வொரு சாலிஹான மூமினுடைய பாதை, அதுதான் அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம். அப்ப அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம் என்பதற்குள் இவை எல்லாம் அடங்கும். இங்க கொஞ்சம் கவனிங்க, இந்த தஃப்ஸீர் எப்பொழுது எழுதப்படுகிறது? மூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்படுகிறது. சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்களிடமிருந்து தஃப்ஸீர்கள், குர்ஆனுடைய விளக்க உரைகளை கற்று இமாம் தபரி அவர்கள் இதை எழுதுகிறார்கள். அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம் என்ற அந்த வார்த்தைக்குள், நேரான பாதை என்ற வார்த்தைக்குள் எவ்வளவு கருத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள்! ஏனென்றால் அவ்வளவு விஷயங்கள் தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள், மேலும் சஹாபாக்களின் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. நேர்வழி என்பது நபிமார்களின் பாதையாக இருக்க வேண்டும், சித்தீக்குகளுடைய பாதையாக இருக்க வேண்டும், ஷஹீதுகளுடைய பாதையாக இருக்க வேண்டும், சாலிஹீன்களின் பாதையாக இருக்க வேண்டும். பிறகு என்ன சொன்னார்கள்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரழியல்லாஹு அன்ஹும் இவர்களின் பாதையாக இருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹுவின் மார்க்கத்தின்படி நடந்த சாலிஹான மூமின்களின் பாதையாக இருக்க வேண்டும். இங்க பாருங்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு இந்த விளக்கத்தை எங்கிருந்தெல்லாம் எடுத்தார்கள்? அடுத்து இமாம் தபரி சொல்லிக்கொண்டே வருவார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றாரே அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம் என்று, அதற்கு என்ன பொருள் என்றால் அல் குர்ஆன். ஒருவன் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொண்டால் அதுதான் நேரான பாதை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம் கிதாபுல்லாஹ். சிராத் முஸ்தகீம் என்பது கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டம். கிதாப் கவனியுங்கள், அல் குர்ஆன் என்று சொல்லும் பொழுது நாம் தொழுகையில் ஓதுகின்ற அந்த குர்ஆனை குறிக்கும். கிதாபுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது குர்ஆனையும் குறிக்கும், சுன்னாவையும் குறிக்கும். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், இஹ்தினஸ் ஸிராத் அல் முஸ்தகீம் என்றால் அதுதான் இஸ்லாம். ஹுவ அவ்ஸஅ மிம்மா பைனஸ் ஸமாயி வல் அர்தி. இந்த நேரான பாதை, இஸ்லாம் என்ற நேரான பாதை எவ்வளவு அழகான பாதை, விசாலமான பாதை என்றால், வானம் பூமிக்கு இடையில் உள்ள விசாலத்தை விட இஸ்லாம் விசாலமானது. வானம் பூமிக்கு இடையில் உள்ள விசாலத்தை விட இஸ்லாம் விசாலமானது. ஆனால் கவலைக்குரிய செய்தி என்னவென்றால், நம்மிலே பலருக்கு இவ்வளவு விசாலமான இஸ்லாம் நெருக்கடியாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலருக்கு இஸ்லாமிய பொருளாதாரம் பிடிக்கவில்லை, சிலருக்கு இஸ்லாமிய குடும்பவியல் பிடிக்கவில்லை, சிலருக்கு இஸ்லாமிய அரசியல் பிடிக்கவில்லை, சிலருக்கு இஸ்லாமிய ஒழுக்க மாண்பியல் பிடிக்கவில்லை. அவர்களுக்கு அது நெருக்கடியாக இருக்கிறது. காரணம் என்ன? உள்ளத்தில் கோணல் இருக்கின்ற காரணத்தால். ஒரு அழகான விசாலமான ஒரு ஹைவேல அதுல போகக்கூடிய காரும் நல்ல காராக இருந்தாலும் அழகா போக முடியும். போகக்கூடிய கார் ஓட்டையா இருக்குது, அதனுடைய ஸ்டேரிங் சரியில்லை, பிரேக் சரியில்லை, அதனுடைய வீலுடைய அலைன்மெண்ட்ஸ் சரியில்லை, நேரம் போக முடியுமா? பாதை அழகான பாதை, விசாலமான பாதை, பாதையில எந்த விதமான மேடு பள்ளமில்லை. ஆனால் செல்லக்கூடிய வாகனம் கோளாறாக இருக்கும் பொழுது எப்படி அந்த பாதை அந்த வாகனத்தை இட்டு செல்லும்? செல்ல. அதுபோலதான் இஸ்லாம் இன்று இவ்வளவு விசாலமாக இருந்தாலும், இன்று முஸ்லிம்களுடைய மனம் அல்லாஹுடைய அச்சத்தாலும் அல்லாஹுக்கு அடிபணிவதிலும் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த கோணல், அது அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லாஹுடைய மார்க்கத்தில் எந்த நெருக்கடியும் இல்லை. இமாம் அபுல் ஆலியா தஃப்ஸீருடைய மூத்த அறிஞர்களில் முதல் பட்டியலில் வரக்கூடியவர்கள். இமாம் அபுல் ஆலியா ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் சொல்கிறார்கள், நேரான பாதை என்று அல்லாஹ் யாரை சொல்கிறான் தெரியுமா? எதை சொல்கிறான் தெரியுமா? ஹுவ ரசூலுல்லாஹ் وصاحبهم من بعده ابو بكر وعمر. الصراط المستقيم என்றால் ரசூலுல்லாஹ், அதற்கு பிறகு அவர்களுடைய இரண்டு தோழர்கள் அபூபக்கர் உமர். இந்த கருத்தை இமாம் அபுல் ஆலியாவிடமிருந்து கேட்ட ஆசிப் அவர்களுடைய மாணவர் ரஹிமஹுல்லா இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு ஹசன் பசரி ரஹிமஹுல்லாவை சந்திக்க செல்கிறார். சந்திக்க சென்று சொல்கிறார் இமாம் ஹசன் பசரி இடத்திலே, இமாம் அவர்களே, ஏனென்றால் இமாம் ஹசன் பசரி பல சஹாபாக்களிடத்திலே தஃப்ஸீர் கலையை படித்த ஒரு பெரிய தாபிஈ, மூத்த தாபிஈ. அவரிடத்திலே சொல்கிறார், அபுல் ஆலியா அஸ்ராத் அல் முஸ்தகீம் என்பதை விளக்கும் பொழுது இதை ரசூலுல்லாஹ் என்றும் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் உமர் என்றும் கூறுகிறாரே என்று கேட்டபோது, இங்கே ஹசன் பசரி ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், சதக அபுல் ஆலியா, அபுல் ஆலியா உண்மை சொன்னார். வ நஸஹ, அவர் உங்களுக்கு நன்மையை நாடினார். ஆகவேதான் இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் கவனியுங்கள், இந்த எல்லா விளக்கத்திலிருந்தும் சஹாபாக்களுடைய தாபியினுடைய விளக்கத்திலிருந்தும் எடுத்து அஸ்ராத் அல் முஸ்தகீம் என்று சொல்லும் பொழுது அது எதுவென்றால் அதுதான் இஸ்லாம், அதுதான் குர்ஆன், அதுதான் அல்லாஹுடைய சட்டம் குர்ஆனும் சுன்னாவும், அதுதான் ரசூலுடைய பாதை, அதுதான் அபூபக்கர் உஸ்மான் அலி ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய பாதை, அதுதான் அவர்களுடைய காலத்தில் இருந்த சாலிஹான ஒவ்வொரு மூமினர்களுடைய பாதை. இப்ப இன்றைக்கு ரொம்ப எந்த அளவு முஸ்லிம்களுடைய சிந்தனை தரம் தாழ்ந்திருக்கிறது என்றால், தங்களில் உயர்ந்த மூமின்கள் இருக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் சஹாபாக்களிலே பின்பற்றுவதற்கு தகுந்த உயர்ந்த மூமின்கள் இருந்தார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய மனதிலே இடமில்லை. எப்படி சூழ்நிலை? ஈமானிலே, தக்குவாவிலே, வழிகாட்டுதலிலே முன்னோடியாக, அதாவது மக்கள் பின்பற்றுவதற்கு தகுதியாக இருப்பதிலே எங்களிலே பலர் இருக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் சமுதாயமாகிய குர்ஆனாலும் ஹதீஸாலும் வழிகாட்டப்பட்டு நபியால் பண்படுத்தப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட சமுதாயத்திலே அத்தகையவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதில் சந்தேகத்தில் இருக்கிறார்கள், அல்லது மிக தெளிவாகவே மறுக்கிறார்கள். கவனியுங்கள், அஸ்ஸலாத் அல் முஸ்தகீம் என்பதிலே இவ்வளவு விரிவான விளக்கம் இருக்கிறது. அந்த விளக்கத்தோடுதான் இந்த துஆவை நாம் கேட்க வேண்டும். நம்முடைய அறிவுக்கு ஏற்ப ஒன்றை ஸிராத்துல் முஸ்தகீம் என்று புரிந்து வைத்துக் கொண்டு கேட்பதால் நமக்கு ஸிராத்துல் முஸ்தகீம் கிடைக்காது. ஏனென்றால் நம்முடைய மன இச்சை எத்தனையோ தவறான கோணலான பாதைகளை நேரான பாதை என்று நமக்கு அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், நமது மனதிலே நம்முடைய விருப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அதிகமாக இருக்கின்றன. அல்லாஹுவாலும் தூதராலும் வழிகாட்டப்பட்ட அந்த மக்களுடைய உள்ளங்கள் சுத்தமாக இருந்தன. அந்த அந்த உள்ளங்களிலே கோணல்கள் இல்லை. அல்லாஹ் அந்த உள்ளங்களை பாதுகாத்தான். எனவே அவர்களோடு சேர்ந்துதான் இந்த நேரான பாதையை நாம் புரிய வேண்டும். ஆகவே சுருக்கமாக சொல்வதென்றால், அஸ்ஸலாத் அல் முஸ்தகீம் என்பதுதான் குர்ஆன், அஸ்ஸலாத் அல் முஸ்தகீம் என்பதுதான் சுன்னா, அஸ்ஸலாத் அல் முஸ்தகீம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தோழர்கள். மேலும் அந்த வழியில் வந்த ஒவ்வொரு மூமினானவருடைய பாதையும் அதுதான். நேர்வழிகாட்டு, நேர்வழியில் எங்களை உறுதியாக இருக்க அருள் புரி. உறுதியாக இருப்பதற்கு எங்களுக்கு அருள் புரி. எதில்? அஸ்ஸலாத் அல் முஸ்தகீம், அஸ்ஸலாத் பாதை. அல் முஸ்தகீம் என்றால் கோணலே இல்லாத விசாலமான மேடு, பள்ளம், கோணல், நெளிவு, வளைவு இவை இல்லாத ஒரு நேரான பாதை. திரும்ப சிராத் அல்லதீன, சிராத் பாதை. அல்லதீன எப்படிப்பட்டவர்களுடைய பாதை? அன்அம்த, நீ அருள் புரிந்தாய், நிஅமத்து செய்தாய். அலைஹிம், அவர்கள் மீது. அன்அம்த, நீ அருள் புரிந்தாய், நிஅமத்து செய்தாய். இங்கே கொஞ்சம் கவனியுங்கள், நிஅமத்து செய்தாய் என்று சொல்கிறோமே, அவர்கள் மீது நீ அருள் புரிந்தாய், நிஅமத்து செய்தாய் என்று சொல்கிறோமே, அல்லாஹு தஆலா அப்படி யாரை குறிப்பிடுகின்றான்? சூரா அன்-நிசா 66 இருந்து 69 வரை உள்ள வசனங்கள்.
வலவ் அன்னஹும் ஃபஅலூ மா யுஅதூன பிஹி லகான கைரன் லஹும் வஅஷத்த தஸ்பீதா. தஸ்பீத், ثبت يثبت تثبيت. وإذا لآتيناهم من لدنا أجرا عظيما ولهديناهم صراطا مستقيما ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والشهداء والصالحين وحسن أولئك رفيقا ذلك الفضل من الله وكفى بالله عليما.
மனப்பாடம் செய்ய வேண்டிய முக்கியமான வசனங்களிலே ஒன்று. இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா மிக அழகிய அறிவுரையை சொல்கிறான். மக்கள் அவர்களுக்கு இந்த குர்ஆன் மூலம் உபதேசம் செய்யப்படக்கூடியதை செய்தால் அது அவர்களுக்கு நன்மை, அதுதான் அவர்களை நேரான பாதையிலே உறுதிப்படுத்தி வைக்கும். அப்போது நாம் அவர்களுக்கு மகத்தான கூலியை கொடுப்போம், அவர்களுக்கு நேரான பாதையை நாம் கொடுப்போம். இவ்வாறு சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், யார் அல்லாஹுவிற்கு கீழ்படுகிறாரோ, இன்னும் தூதருக்கு கீழ்படுகின்றாரோ, ஃபவுலாஇக, அவர்கள் இருப்பார்கள். எங்கே? நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே தங்குவார்கள். யாரோடு? மஅல்லதீன அன்அம அல்லாஹு, அல்லாஹ் அருள் புரிந்தானே அவர்களோடு. அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் யார்? மினன் நபியீன், நபிமார்கள். வஸ்ஸித்தீகீன், நபிமார்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்த போது சந்தேகம் கொள்ளாமல் உடனடியாக ஏற்றுக்கொண்ட மூமின்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதில் அறவே சந்தேகப்படாதவர்கள். சித்தீக் என்பவர்கள் நபியுடைய காலத்தில் மட்டும்தான் இருந்தாங்க, இப்போதெல்லாம் சித்தீக்குகள் வர முடியாது என்பது கிடையாது. நபியுடைய காலத்தில் இருந்த சித்தீக்குகள் சித்தீக்குகளிலேயே மிக உயர்ந்தவர்கள். இந்த காலத்திலும் சித்தீக்குகள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்குரிய அடையாளம், அவர்களுடைய பண்பு என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனடியாக அதற்கு தலை சாய்த்து சந்தேகம் கொள்ளாமல் மனதிலே ஏன் எதற்கு சாத்தியமா சாத்தியப்படாதா இதெல்லாம் இந்த காலத்துல முடியுமா முடியாதா என்று எந்த விதமான மன அறுவலுப்பும் இல்லாமல் உடனடியாக அல்லாஹ்வின் சட்டங்களை பின்பற்றி ஏற்றுக்கொண்டு திருப்தி கொள்பவர்கள் தான் சித்தீக்குகள். அப்ப அப்படிப்பட்டவர்கள் இந்த காலத்திலும் இருந்தால் அவர்களும் சித்தீக்குகள் தான். இவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தீனுக்காக போரிட்டு தங்களது உயிரை கொடுத்தவர்கள், நல்லவர்கள். இவர்கள் யார்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன மார்க்கத்தின்படி முழுமையாக நடந்தவர்கள். அதாவது சித்தீக்குகள் அளவுக்கு இவர்களிடத்திலே ஈமான் தக்குவா இல்லை என்றாலும் இவர்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலே தங்களது நப்சோடு போராடி கொண்டிருப்பவர்கள். சித்தீக்குகள் எப்படி? அவர்களுடைய நப்சு அப்படியே அமைந்துவிடும். அவர்களுடைய நப்சு அப்படியே அமைந்துவிடும். எப்படி நபிமார்களுக்கு அமைந்ததோ அதற்கு அடுத்தபடியாக சித்தீக்குகள், நபிமார்களுக்கு அடுத்தபடியாக எப்படி நபிமார்களுடைய நப்சு தீமையை ஏவாதோ, கெட்டதை சொல்லாதோ, பாவத்தின் பக்கம் அழைக்காதோ, அதற்கு அடுத்தபடியாக சித்தீக்குகள் இருப்பார்கள். இதற்கு ஒரு சம்பவம் என்ன? ஹுதைபியா ஒப்பந்தத்திலே உமர் ஃபாரூக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே கொஞ்சம் கருத்து வேற்றுமை, மனஸ்தாபம், அதாவது மனஸ்தாபம் என்று சொல்வதை விட சில வாக்குவாதம் ஏற்படுகிறது. உமர் அவர்கள் போராடி உயிர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நபி அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை சஹீஹுல் புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம். இப்படி இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கே அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அங்கே பிரசன்னமாக இல்லை. அவர்கள் வேறு ஒரு இடத்துல இருக்கிறார்கள். உமரோடு இந்த அபூபக்கர் ரசூலுல்லாஹோடு இந்த பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு உமர் நேராக எங்கே செல்கிறார்? எங்கே செல்கிறார்? யாரிடம் செல்கிறார்? அபூபக்கர் இடத்திலே செல்கிறார். இங்கே கொஞ்சம் கவனியுங்கள். உமர் விளங்கி வைத்திருந்தார், ரசூலுல்லாஹிற்கு அடுத்து ரசூலுல்லாஹிற்கு பிறகு மார்க்க விஷயங்களில் சந்தேகம் கேட்பதாக இருந்தால் அதற்கு தகுதியானவர் அபூபக்கர் தான் என்று. ஆகவேதான் அபூபக்கர் இடத்திலே செல்கிறார். சென்று நபியிடம் என்ன பேசினாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பேச்சை அபூபக்கருக்கு முன்னால் வைக்கிறார் ரழியல்லாஹு அன்ஹுமா அஜ்மயீன். நபி என்ன பதில் சொன்னார்கள் என்று அபூபக்கருக்கு தெரியாது. உமர் அபூபக்கரிடத்திலே சென்றதும் உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேசி வந்ததுதான் தெரியுமே தவிர நபி உமருக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்பது தெரியாது ரழியல்லாஹு அன்ஹு. ஆனால் அபூபக்கர் என்ன சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதிலை சொன்னார்களோ அதே பதிலை எழுத்து கூட வராமல் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உமரே இன்னஹு ரசூலுல்லாஹ். அதே ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன். இங்கே அபூபக்கர் சொல்கிறார், உமரே அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார். அவரை அப்படியே நீ பற்றி பிடித்துக் கொள், அப்போதுதான் உனக்கு நேர்வழி என்று. அப்ப இதுதான் சித்தீக்குகளுடைய தரஜா. அப்ப சாலிஹ் என்பவர்கள் சித்தீக்குகளுடைய தரஜா அளவிற்கு அவர்களுடைய நஷ்டு பண்படாவிட்டாலும் கூட எப்போதுமே இறுதி வரை தங்களது நப்சோடு போராடி கொண்டே இருப்பவர்கள். இங்கே இன்னொரு விஷயத்தையும் கவனியுங்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். நீ யார் மீது சொல்லுங்க, யார் மீது அருள் புரிந்தாயோ, நிழமத்து செய்தாயோ அவர்களுடைய பாதை. அப்ப அல்லாஹ் நிழமத்து செய்தான் என்று யாரை அல்லாஹ் சொல்கிறான்? நபிமார்களை, சித்தீக்குகளை, ஷஹீதுகளை, சாலிஹ். இங்க கவனிங்க, நாம் எந்த அளவு இந்த மார்க்கத்திலே இன்று வரை பலவீனத்தோடு இருக்கிறோம். பொதுவாக இன்று ஒருவர் நான் ரொம்ப நேமத்தா இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு ரொம்ப நேமத்து செஞ்சிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவர் எதை சொல்கிறார், அவர் சொல்லும் போது நாம் எதை புரிகிறோம் சொல்லுங்க? உலக விஷயம் தான். இப்ப இங்க அல்லாஹ் சொல்கிறான், நான் நிழமத்தை யாருக்கு செய்தேன் என்றால் நபிமார்களுக்கு செய்தேன் என்று சொல்கிறான், சித்தீக்குகளுக்கு செய்தேன் என்று சொல்கிறான்,
ஷஹீதுகள் சாலிஹீன்களுக்கு அவர்களிடத்தில் துன்யா இருந்ததா தீன் இருந்ததா? தீன் இருந்தது. இன்று நாம் தீனுள்ள ஒரு ஏழையை அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு உரியவன் என்று நாம் பார்ப்பதே கிடையாது. எப்படி? தீன் உள்ள ஒரு ஏழையை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவர்தான் அல்லாஹுவினால் அருளப்பட்டவர் என்று பார்ப்பதே கிடையாது. நாம் யாரை நியமத்துடையவர் என்று பார்க்கிறோம்? தீனே இல்லாமல் துன்யாவிலேயே செல்வத்தில் மூழ்கி அந்த வளத்தில் இருப்பவர்கள் தான் நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் அவர்கள் எவ்வளவு பெரிய நியமத்தை செஞ்சிருக்கலாம் பாருங்க. அவர்களை தான் நேசிக்கிறோம், அவர்களின் பக்கம் செல்கிறோம். இன்று இன்னும் ஒரு விஷயத்தையும் சேர்த்து விளங்கிக் கொள்ளுங்கள். சரி, இப்ப நம்ம கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறோம். எப்படி இறங்கி வந்திருக்கிறோம் என்றால், பொதுவா நான் என்னை பத்தி சொல்றேன், உங்களை பத்தி சொல்லல, நம்ம கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறோம். எப்படி வந்திருக்கோம்? சரி பரவாயில்ல, தீனை ஏத்துப்போமே, தீன் படி நடப்போமே, சரி தீனை தீனுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில இடம் கொடுப்போமே அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறோம். ஆனா அப்படி இறங்கி வரும்போது அந்த தீன் நமக்கு எப்படி தேவைப்படுது என்றால், என்னுடைய துன்யாவுடைய வசதியில் எதையும் குறைத்து விடக்கூடாது, என்னுடைய துன்யாவுடைய சுகமோகமான வாழ்க்கையில் எந்த ஒன்றுக்கும் இந்த தீனால் இடையூறு வரக்கூடாது. அப்படி வந்தா தீனை கழட்டி விட்டுட்டு துன்யாவோட போயிடும். எப்படி? தீன் வேணும், ஆனா எனக்கு செல்வத்தோட வேணும், காசோட வேணும், பணத்தோட வேணும், பங்களாவோட வேணும், வசதியோட தீன் வேணும். வசதியோட தீன் வந்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா என்ன வச்சிருக்கிறான், பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கிறான், தொழுதான் பாருங்க அல்லாஹ் கொடுத்துட்டான், நோம்பு வச்சம் பாருங்க அல்லாஹ் கொடுத்துட்டான், ஹஜ் செஞ்சம் பாருங்க அல்லாஹ் கொடுத்துட்டான், துஆ கேட்டம் பாருங்க அல்லாஹ் கொடுத்துட்டான், எல்லாம் செஞ்சு எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான், அல்லாஹ் அதோட கழட்டி விட்டு இவர் பாட்டுக்கு போயிடும். நடக்குதா இல்லையா? இங்க பாருங்க, நபிமார்கள் நியமத்து பெற்றார்கள். அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி. அல்லாஹ் இந்த தீனை அவர்களுக்கு முழுமையாக்கி கொடுத்து இந்த தீனை பூர்த்தி செய்தேன், நிஅமத்தை உங்கள் மீது பூர்த்தி செய்தேன் என்று சொல்கிறான். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் ஒரே நாளில் இரண்டு வேளைகள் பசியார பசி போகும் அளவுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காமல் இருந்தார்கள். அவர்களது மேனியில் இருந்தது ஒரு போர்வை அல்லது இரண்டு போர்வை. அவர்களது வீட்டிலே நெருப்பு, அதாவது விளக்கு எரிப்பதற்கு கூட ஒரு அன்சாரி பெண்ணிடத்திலே எண்ணெய் வாங்கினால்தான், கடனுக்கோ இரவலுக்கோ எண்ணெய் வாங்கினால்தான் நபியின் வீட்டிலே விளக்கு எரிக்க முடியும் என்ற அளவிற்கு அவர்களது வறுமை இருந்தது. ஆனால் அவர்கள் நியமத்தை உணர்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது உணவுக்காக வாங்கப்பட்ட தானியத்திற்காக, எதற்காக? அன்றாட பசியை, அடிப்படை பசியை போக்குவதற்காக வாங்கப்பட்ட தானியத்திற்காக அவர்களது போர்களை அணியக்கூடிய அந்த இரும்பு கவச ஆடை ஒரு யகூதி இடத்திலே அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. இன்று நம்மை பாருங்கள், அவ்வளவு செல்வத்தையும் அல்லாஹ் கணக்கில்லாம கொடுத்து கூட நம்ம இன்னும் பத்தாது, இன்னும் போதாது, இன்னும் போதாதுன்னு இருக்கிறோம். தீனை அல்லாஹ்வுடைய நியமத்தாக பார்ப்பதற்குண்டான மனப்பக்குவமே வரல. தீனை அல்லாஹ்வுடைய நியமத்தாக பார்ப்பதற்குண்டான பக்குவமே வரல என்று இருக்கும் பொழுது அவர்களுடைய விஷயத்தில் இந்த துஆவை அல்லாஹு தஆலா எப்படி ஏற்றுக்கொள்வான்? அவர் மௌத்து வரைக்கும் தலைகீழ நின்று இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம்னு துஆ கேட்டா கூட அவருக்கு அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, கோணல் பாதையில் தான் போயிட்டு இருப்பார். ஏன்? அவர் நியமத் என்று தீனை கருதவில்லை, நியமத் என்று துன்யாவை கருதி இருந்தார். அவர் நியமத்து செய்யப்பட்டவர்கள் என்று நபிமார்களையும் சஹாபாக்களையும் தாபியங்களையும் அவர்கள் கருதி இருந்தால் அந்த அவர்களுடைய தீனிலே அவர் சென்றிருப்பார். இவரோ நியமத்து செய்யப்பட்டவர்கள் என்று யாரை விளங்கி வைத்திருக்கிறார்? ஃபிரௌனையும் காரூனையும் ஹாமானையும் இவர் விளங்கி வைத்திருக்கிறார். எனவேதான் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று துவா கேட்டதற்கு பிறகும் இவர் ஃபிரௌனுடைய பாதையிலே, காரூனுடைய பாதையிலே, வழிகட்டவர்களின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார். புரியுதா இல்லையா? புரியல உங்களுக்கு? வாழ்க்கையிலே வர வேண்டும், துன்யாவுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு உலகத்திலே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஹலாலுடைய வாழ்க்கை வேண்டும், அல்லாஹ் அனுமதிக்காதது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, எனக்கு செல்வம் கிடைத்தாலும் ஹலாலில் கிடைத்தால் தான் எனக்கு வேண்டும். 10 ரூபாய் கிடைத்தாலும் ஹலாலில் வேண்டும். 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது ஆனால் ஹராமில் வேண்டாம். அது எப்போது வரும்? நபிமார்களை நினைவில் வைத்து ஓதும் போதுதான் வரும். நமக்கு நேமத்து என்று சொன்னாலே யார் நினைவுக்கு வருகிறார்கள்? நம்ம ஊர்ல பங்களா கட்டி இருக்கிறவங்க, நம்ம ஊர்ல நல்லா படிச்சு பெரிய பணக்காரரா அவர் எப்படி சம்பாதிக்கிறாரோ, ஹராமில் சம்பாதிக்கட்டும், பொய் கணக்கு எழுதி சம்பாதிக்கட்டும், வட்டி வாங்கி சம்பாதிக்கட்டும், வரதட்சணை வாங்கி சம்பாதிக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்க ஊர்ல பெரிய நேமத்துடையவர் யாருன்னு கேட்டா பெரிய பங்களா வச்சிருக்கிறோம். அவரை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு இந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் போதுனா எந்த பாதையிலே செல்வோம்? அல்லா பாதுகாக்க வேண்டும். அப்ப இஹ்தின ஸிராத் அல் முஸ்தகீம், இஹ்தினா இஹ்தி வஃபிக்னா லிஸ்ஸபாத், உறுதியாக இருப்பதற்கு எங்களுக்கு அருள் புரி. அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம், நேரான பாதையில். அந்த நேரான பாதை எது? ஸிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், சிராத பாதை அல்லதீன எவர்களுடைய அன்அம்த, நீ அருள் புரிந்தாய், அலைஹிம் அவர்கள் மீது. அப்ப எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ, நியமத்து செய்தாயோ, அவர்களுடைய அந்த நேரான பாதையில் எங்கள் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு அருள் புரி. இந்த இடத்திலே இமாம் அபூ ஜாஃபர் தபரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், وفي هذه الآية دليل واضح على أن طاعة الله جل ثناؤه لا ينالها المطيعون إلا بإنعام الله بها عليهم وتوفيقه إياهم لها. نوني كده لا إمام طبري رحمه الله صلى الله عليه وسلم இந்த ஆயத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதுல எவ்வளவு தெளிவான ஆதாரத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். எதற்கு? நேர்வழி பெற்றவர்கள் நேர்வழி பெறுவதும், நல்ல அமல் புரிபவர்கள் நல்ல அமல் செய்வதும், அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் அது அவர்களுக்கு சாத்தியமாக இருக்காது. நேர்வழி பெற்றவர்கள் நேர்வழி பெற்றது அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு, நன்மைகளை செய்பவர்கள் நன்மைகளை செய்வது அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு. அல்லாஹ் அந்த நேமத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கவில்லை என்றால் அவர்களால் நேர்வழி பெற்றிருக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கவில்லை என்றால் நம்மால் நல்ல அமல்களை செய்திருக்க முடியாது. எனவேதான் அன்அம்த, நீ அருள் புரிந்தாய். நீ என்ன அருள் புரிந்தாய்? ஈமான் கொள்வதற்கு அருள் புரிந்தாய், அமல் செய்வதற்கு அருள் புரிந்தாய், நேர்வழி நடப்பதற்கு அருள் புரிந்தாய், உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அருள் புரிந்தாய். இந்த எல்லா நேமத்துகளையும் அல்லாஹ் தன் பக்கம் சேர்த்து சொல்கிறான். சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ நபிமார்கள் மீது, ஷஹீதுகள் மீது, சித்தீக்குகள் மீது, சாலிஹீன்களின் மீது நீ நியமத்து செய்தாய். எதற்கு? ஒரு நபி நபியாக இருப்பதற்கு அல்லாஹ் நியமத்து செய்தான். அவர் தானாக நபியாக முடியாது. ஒரு சித்தீக் சித்தீக்காக ஆகுவதற்கு அல்லாஹ் நியமத்து செய்தான். ஒரு ஷஹீத் ஷஹீதாக ஆகுவதற்கு அல்லாஹ் நியமத்து செய்தான். ஒரு சாலிஹான மனிதர் சாலிஹான மனிதராக ஆகுவதற்கு அல்லாஹ் நியமத்து செய்தான். எனவே அவர் சாலிஹான மனிதராக இருக்கிறார். ஆகவே நாம் இங்கே என்ன விஷயத்தை புரிய வேண்டும் என்று இமாம் தபரி சொல்கிறார்கள், நீங்கள் நன்மைகளை உங்கள் பக்கம் சேர்க்காதீர்கள், அல்லாஹ்வின் பக்கம் சேருங்கள். யா அல்லாஹ், நான் ஈமான் கொண்டிருப்பது, நான் நேர்வழி பெற்றிருப்பது, நான் இந்த கல்வியை கற்பது எல்லாம் உன்னுடைய அருள், நீ அருள் செய்ததால் எனக்கு கிடைக்கின்றது. சூரா அல் அஆராஃப் 7:43 வசனம், சொர்க்கவாசிகள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை எப்படி புகழ்வார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் ஆராஃப் 7:43 வசனம், சொர்க்கவாசிகள் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ்வை எப்படி புகழ்வார்கள், அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்துவார்கள் என்றால், வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா وما كنا لنهتدي لولا ان هدانا الله الحمد لله எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அல்லதி ஹதானா, அவன் தான் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டினான். وما كنا لنهتدي لولا ان هدانا الله, அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கவில்லை என்றால் நாங்களாக இந்த மார்க்கத்திற்கு வழி பெற்றிருக்க முடியாது. எப்போது சொல்வார்கள்? எங்கே சொல்வார்கள்? மறுமையிலே சொர்க்கத்திலே சொல்வார்கள். நல்லவர்கள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு அந்த மூமின்கள் அல்லாஹுவை புகழ்வார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். இமாம் புகாரி ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக் தோண்டும் போது, அஹ்ஸாப் யுத்தத்திற்கு அகல் தோண்டும் போது சொன்னார்கள், லௌலல்லாஹு லௌலல்லாஹு மஹ்ததைனா வமா ஸல்லைனா வமா தஸத்தக்னா வமா ஜாஹத்னா. அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் நமக்கு இருந்திருக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் நமக்கு இருந்திருக்கவில்லை என்றால் நாம் தொழுதிருக்க மாட்டோம், நாம் சதக்கா கொடுத்திருக்க மாட்டோம், நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்திருக்க மாட்டோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை எல்லாம் யார் பக்கம் சேர்த்தார்கள்? அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய அருளின் பக்கமும் சேர்த்தார்கள். இந்த மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள் ஏராளம் இருக்கின்றன. இப்ப நம்ம ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார், இஹ்தினா. இஹ்தினா என்ன பொருள்? வஃபிக்னா லிஸ்ஸபாதி, உறுதியாக இருப்பதற்கு எங்களுக்கு அருள் புரி. எதிலே உறுதியாக இருப்பதற்கு? அஸ்ஸலாத் அல் முஸ்தகீம், நேரான பாதையிலே. அப்ப நேரான பாதைக்கு எங்களுக்கு நேர்வழி காட்டி என்றால் என்ன அர்த்தம் அதற்கு? என்ன அர்த்தம் அதற்கு? நேரான பாதையில் உறுதியாக இருப்பதற்கு எங்களுக்கு அருள் புரி. அர்த்தம் என்ன? நேரான பாதைக்கு நேர்வழி காட்டு. கருத்து என்ன? நேரான பாதையில் உறுதியாக இருப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் வழங்கு. அந்த நேரான பாதை யாருடைய பாதை? சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாலே அவர்களுடைய பாதை. எங்க ஊர் ஆலிம்சா, உங்க ஊர் ஆலிம்சா, எங்க ஊர் முஃப்தி, உங்க வீட்டு முஃப்தி இல்லை. இவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய பாதையில் இருந்தால் குல்லு அப்தின் சாலிஹ் என்ற பட்டியலில் வருவாங்க. இவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய பாதையில் இல்லை என்றால் அது நேரான பாதை என்று ஏற்று பின்பற்ற முடியுமா? அவர் எவ்வளவுதான் அலங்காரமா குர்ஆன் பேசட்டும், எவ்வளவுதான் விளக்கமாக ஹதீஸுக்கு மணிகணக்க அவர் விளக்க சொல்லட்டும், அது நேரான பாதையாக அமையுமா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அறவே அமையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து பாருங்க, சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், அடுத்தது கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லீன். ரெண்டு நபர்களை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றான். ஒன்று அல் மக்தூப் அலைஹிம், இரண்டாவது அல்லாலீன். யாருடைய பாதை என்றால், ஒன்று அவர்கள் முன்னால் சொல்லப்பட்டதை போன்று நீ அருள் செய்தவர்களுடைய பாதை. குர்ஆனை பொறுத்தவரை இரண்டு கோணங்களில் உண்மைகள் விளக்கப்படும். அல் குர்ஆன்ல உண்மைகள் எப்படி விளக்கப்படும்? இரண்டு கோணங்களில் விளக்கப்படும். எப்படி? உண்மை சொல்லுங்கள், பொய் பேசாதீர்கள். தௌஹீத், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள், இணை வைக்காதீர்கள். ஈஜாப் நஃபி, தரிபடுத்துதல் மறுத்தல், பாசிட்டிவ் நெகட்டிவ், இரண்டு கோணங்களில் ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்படும். நீங்கள் நீளமாக தராசில் நிறுங்கள், தராசிலே நீங்கள் அளவை குறைத்து மோசடி செய்யாதீர்கள். நீங்கள் ஒழுக்கமாக இருங்கள், ஜினா செய்யாதீர்கள். உண்மை பேசுங்கள், பொய் சொல்லாதீர்கள். நீங்கள் தொழுங்கள், தொழுதால் நன்மை, தொழுகையை விட்டவருக்கு கேடு. நன்மையை ஏறுங்கள், தீமையை தடுங்கள். இப்படி எப்போதுமே இரண்டு கோணங்களில் ஒரு உண்மை உறுதிப்படுத்தப்படும். அல் குர்ஆனிலே உண்மையின் ஒரு கோணத்தை மட்டும் சொல்லிவிட்டு இன்னொரு கோணத்தை நீங்களாக புரிந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனிலே எந்த ஒரு விஷயமும் விடப்படாது. ஆகவேதான் நீ அருள் புரிந்தவர்களின் பாதை என்று கேட்டபோது, நேரான பாதை அந்த பாதைத்தான் என்று சொல்லும் பொழுது, அப்படி என்றால் யாருடைய பாதை நேரான பாதை அல்ல? அதையும் அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றார். நேரான பாதையை கேட்கிறீர்கள், அந்த நேரான பாதை யாருடைய பாதை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் யாருடைய உள்ளத்தில் கோணல் இருக்குமோ, சிந்தனையிலே கோளாறு இருக்குமோ, அவர்கள் சருகி தவறானவர்களுடைய பாதையை நேரான பாதை என்று புரிந்து கொள்ளவோ, விளக்கம் சொல்லவோ, அதிலே தான் செல்லவோ, பிறரை வழிநடத்தவோ கூடாது என்பதற்காக அல்லாஹு தாலா உண்மையின் நேரான பாதை என்ற உண்மையின் மறுகோணத்தையும் சொல்கிறான். அந்த நேரான பாதை எதுவென்றால், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள் சென்றார்களே அதுவல்ல நேரான பாதை, அதாவது யூதர்கள் வழிகட்டார்களே அதாவது கிறிஸ்தவர்கள், அவர்களுடைய பாதை நேரான பாதை அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்கிறான், நேரான பாதை என்றால் நீ அருள் புரிந்தவர்களுடைய பாதை தான் நேரான பாதை, அதாவது அல்லாஹ் அருள் புரிந்தவர்களுடைய பாதை. நேரான பாதை ஒரு காலம் யாருடைய பாதை அல்ல, யூதர்களுடைய பாதை நேரான பாதை அல்ல, கிறிஸ்தவர்களுடைய பாதை நேரான பாதை அல்ல. யூதர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளானார்கள், கிறிஸ்தவர்கள் வழிகட்டார்கள். அப்ப யாரும் இப்படி தப்பா விளங்கக்கூடாது. அப்ப அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளானார்கள், அவர்கள் வழிகடலையா? இவர்கள் வழிகட்டார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகலையா? அப்படி யாராவது விளங்கலாமா? விளங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் கண்டிப்பாக வழி கெட்டார்கள், அதனால் தான் கோபத்திற்கு ஆளானார்கள். புரியுதுங்களா? வழி கெட்டவர்களும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகுவார்கள். வழி கெட்டவர்களும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள் தான். ஆனால் யூதர்களின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கியதை விட அந்த அளவு கோபம் இந்த வழிகட்டவர்களின் மீது இல்லை என்றாலும், கவனிங்க, யூதர்களின் மீது உள்ள கோபத்தின் அளவிற்கு நசராக்களின் மீது இல்லை என்றாலும் அவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கத்தான் செய்கிறது. புரியுதா? பாவங்கள்ல பல வகை, யூதர்கள் செய்த பாவம் அக்கிரமமான பாவம், அதனால அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இறங்கியது இறங்கிக் கொண்டே இருக்கும், மறுமை நாள் வரை இறங்கும். கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள் தான். ஆனால் அவர்கள் நன்மை செய்கிறோம் என்ற பெயரில் வழிகட்ட காரணத்தால் எந்த கோபம் யூதர்களின் மீது இறங்கியதோ அந்த கோபம் இவர்கள் மீது இறங்கவில்லை என்றாலும் இவர்களும் வழிகேட்டின் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள் தான். புரியுதுங்களா? இப்போ திரும்ப நம்ம உள்ளார போவோம். கவுனிங்க, வார்த்தைகள் கவுனிங்க. கைர் சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி. கைர் அல்ல அல்லது இல்லை, இஸ்திஸ்னாவுக்காக பயன்படுத்தப்படும், எக்ஸப்ட் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த மாதிரி தவிர இல்லை அல்லாத அந்த மாதிரி பொருள்கள் வரும். அல் மக்தூபி அலைஹிம் கதிப யக்தபு, அதனுடைய இஸ்மு மஃஃஊல், கோபிக்கப்பட்டவர். அலைஹிம் அவர்கள் மீது, இந்த அலைஹிம் என்ற தமீர் அல்லதீன கைரில் மக்தூபி அலைஹிம். அப்ப யார் மீது யார் கோபிக்கப்பட்டார்களோ, யார் மீது கோபம் இறங்கியதோ அவர்களுடைய பாதை அல்ல. இன்னும் வலல்லீன் வழிகட்டவர்களுடைய பாதையும் அல்ல. அல்லாஹ்லீன் வழிகட்டவர்கள். ஏன் யூதர்களை அல்லாஹு தஆலா கோபத்திற்குரியவர்கள் என்று சொல்கிறான்? அல்லதீன ஃபஸதத் இராதத்துஹும், இமாம் இப்னு கஸீர் சொல்கிறார்கள், அவர்களுடைய எண்ணம் கெட்டிருந்தது. யாருடைய எண்ணம்? யூதர்களுடைய எண்ணம் கெட்டிருந்தது. ஃஅலிமுல் ஹக்க வஅதலு அன்ஹு, உண்மையை தெரிந்து கொண்டு அந்த உண்மையிலிருந்து அவர்கள் மாறினார்கள். வழிகட்டவர்கள் இவர்கள் யார்? இவர்களுக்கு இல்மை கிடைக்கவில்லை, எனவே அமல் செய்கிறோம் என்ற பெயரில் தவறான விஷயங்களை செய்து வழிகட்டார்கள். யூதர்கள் ஏன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் என்றால், அவர்களுக்கு நேர் வழி எது என்று தெரிந்தது, அவர்கள் அதற்கு மாறு செய்தார்கள், எனவே அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யூதர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள் என்பதை பற்றி சொல்லும் பொழுது சூரா அல் மாஇதா 5வது அத்தியாயத்தின் 60வது வசனம், மல் லஅனஹுல்லாஹ் வ கதிப அலைஹி, இந்த யூதர்களை அல்லாஹ் சபித்தான், இவர்கள் மீது அல்லாஹ் கோபப்பட்டான். கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இதே அத்தியாயத்தின் அல் மாயிதாவின் 77வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், قَدْ ظَلُّوا مِنْ قَبْلُ وَأَظَلُّوا كَثِيرًا وَظَلُّوا عَنْ سَوَاءِ السَّبِيلِ. இந்த யூதர்கள் கண்டிப்பாக இதற்கு முன்னும் வழிகட்டார்கள், பலரை வழி கெடுத்தார்கள், நேரான பாதையிலிருந்து வழி தவறிக்கொண்ட கிறிஸ்தவர்கள் அவர்கள் வழி கெட்டார்கள். இதற்கு முன்பு மக்களில் பலரை வழி கெடுத்தார்கள், இன்னும் நேரான பாதையிலிருந்து இவர்கள் வழி கெட்டுக்கொண்டே இருப்பார்கள். சூர அல் மாயிதாவுடைய 77வது வசனம். சூரத்துல் பக்ராவுடைய 90வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் யூதர்களை பற்றி சொல்லும் பொழுது, கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு இவர்கள் உரியவர்களாக ஆனார்கள். சூரத்துல் மாயிதாவுடைய 60வது வசனத்தை இதற்கு முன்பு சொன்னோம். அல்லாஹ் அந்த வசனத்தில் எப்படி கோபமாக கேட்கிறான், நபியே மனிதர்களிலேயே மிக மோசமான மனிதன் யார் என்று உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? யார் தெரியுமா, யாரை அல்லாஹ் சபித்தானோ, யார் மீது அல்லாஹ் கோபத்தை இறக்கினானோ, யாரில் அல்லாஹு தாலா உருவங்களை மாற்றி குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் ஆக்கினானோ, எவர்கள் ஷைத்தானை வணங்கினார்களோ அவர்கள்தான் படைப்புகளிலேயே அல்லாஹ்விடத்தில் மிகவும் தரம் கெட்டவர்கள், மிகவும் வழிகட்டவர்கள். அப்ப ஒரு முஸ்லீம் இந்த துவாவை கேட்கும் போது அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறான். யா அல்லாஹ், காலையிலும் சரி, இரவிலும் சரி, பகலிலும் சரி, தொழுகையிலும் சரி, தொழுகைக்கு வெளியிலும் சரி, தனிமையிலும் சரி, சபையிலும் சரி, எந்த நேரத்திலும் ஷைத்தான் என்னை வழிகெடுக்காமல், சத்திய பாதையிலிருந்து என்னை திசை திருப்பி விடாமல், உன்னை நான் நெருங்குவதிலிருந்து எனக்கு இடையூறு செய்யாமல், அவருடைய சூழ்ச்சிகள் அனைத்திலிருந்தும் நீ என்னை பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ், நான் உன்னை நெருங்க நாடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹுவின் பெயர் கூறி இந்த தொழுகையை ஆரம்பிக்கின்றேன். இந்த குர்ஆனை, உன்னுடைய கலாமை நான் ஓத ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். புகழெல்லாம் அகிலங்களின் இறைவனாகிய, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய, தீர்ப்பு நாளின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாவை தவிர யாருக்கும் நான் நன்றி செலுத்த மாட்டேன், அல்லாவை தவிர யாரையும் நான் புகழ மாட்டேன். அவன் தான் பிரபஞ்சங்களை படைத்து வளர்த்து பரிபாலிப்பவன், அவன் பேர் அருளாளன், பேர் அன்பாளன். நாளை மறுமை நாளுடைய அதிபதியும், விசாரணை நாளுடைய அந்த அரசனும் அவன்தான் என்று அவனுக்கு முன்னால் சமர்ப்பணமாகி, முழுமையாக தன்னை அர்ப்பணமாக்கி, இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், இப்படிப்பட்ட பேர் அருளாளனே, அரசனே, எல்லா புகழுக்கும் உரியவனே, உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டேன், பயந்து வணங்குகிறேன், பணிந்து வணங்குகிறேன், உனக்கு கட்டுப்பட்டு வணங்குகிறேன். வணங்குவது மட்டுமல்ல, நான் வணங்குகிறேன் என்று நான் பெருமை சொல்ல மாட்டேன். வையாக்க நான் உன்னை வணங்குவதற்கு உன்னிடமே உதவி தேடுகிறேன், நான் நல்லவனாக ஆகுவதற்கு உன்னிடத்திலேயே அருள் கேட்கிறேன். நீ என்னை நல்லவனாக ஆக்கவில்லை என்றால் நான் நல்லவனாக ஆக முடியாது. என்னுடைய எல்லா காரியங்களையும் நீ சீர்படுத்திக் கொடு, உனக்கு உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நான் வாழ்வதற்கு எனக்கு துணை செய். வையாக்க நஸ்தயீன், யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன், இந்த எல்லாவற்றுக்கும் உன்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன், நீ தடுத்த பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வதற்கு உன்னிடத்திலேயே நான் உதவி தேடுகிறேன். அல்லாஹ் தடுக்காமல் பாவத்திலிருந்து யாரும் தடுத்துக் கொள்ள முடியாது, அல்லாஹ் அருள் புரியாமல் யாரும் நன்மையை செய்ய முடியாது. இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன். பிறகு யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்தில் என்ன வேண்டும், எனக்கு காசு வேண்டுமா, பணம் வேண்டுமா, செல்வம் வேண்டுமா, இந்த துன்யாவில் எதுவும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் அல்லாஹ், ஆனால் உன்னுடைய ஹிதாயத் இல்லாமல் வாழ முடியாது, உன்னுடைய நல்லவர்களுடைய நட்பு இல்லாமல் வாழ முடியாது, அவர்களுடைய பாதை தெரியாமல் வாழ முடியாது. யா அல்லாஹ், அந்த பாதை கிடைக்காத ஒரு துர்பாக்கியவனாக என்னை ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், எனக்கு இந்த துன்யாவிலே நீ என்னிடத்திலே கேள் என்று எனக்கு முதல் ஒரு அனுமதி கொடுப்பாய் என்றான். நீ என்னிடத்திலே இப்போது யாசிக்கலாம், நீ என்னிடத்திலே உனது தேவையை கேட்கலாம், நீ இப்போது உனக்காக வேண்டி என்னிடத்திலே மன்றாடலாம் என்று ஒரு அனுமதியை நீ கொடுப்பாயானால் நான் கேட்கக்கூடிய முதல் தேவை இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ், நேரான பாதைக்குரிய ஹிதாயத்தை கேட்கிறேன். பல முஃபஸ்ஸிர்கள் எழுதியிருக்கிறார்கள், மனிதனுக்கு துவா செய்யக்கூட தெரியாது, எனவேதான் எதை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வே வழிகாட்டிவிட்டான். இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்தில் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது அவரவர் அவருடைய விருப்பத்திற்கு கேளுங்கள் என்று விடப்பட்டிருந்தால் என்ன நிலைமையாக இருக்கும்? தொழுகையிலே என்ன நிலைமையாக இருக்கும்? அற்பமான வஸ்துக்களை எல்லாம், அற்பமான பொருள்களை எல்லாம் கேட்டுவிட்டு மிகப்பெரிய தேவையை, நிரந்தர தேவையை கேட்காமல் மக்கள் மதிமயங்கி சென்றிருக்கலாம். அல்லாஹு தஆலா, எனவேதான் மனிதனே நீ முதலில் முக்கியமாக அவசியமாக அடிப்படையாக அவசரமாக எதை கேட்க வேண்டும் என்றால் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அதை கேள். அது கிடைத்துவிட்டால் வேறு எது கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, உனக்கு வெற்றிதான். அது கிடைக்காமல் இந்த உலகத்தில் எது கிடைத்திருந்தாலும் சரி, என்ன ஆக போகிறது? பெரிய மன்னராகிவிட்டார், இளவரசராகிவிட்டார், இளவரசி, ராணி, எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஹிதாயத்து இல்லை. சிராத்துல் முஸ்தகீமுடைய ஹிதாயத்து இல்லை. எங்கே செல்வார்கள் நாளை மறுமையிலே? ஃபீநாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா அபதா. கவனிங்க, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சூராவை விளக்கிவிட்டு அதற்குரிய கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சூராவிலே ஏழு வசனங்கள் இருக்கின்றன. கவனிங்க, இந்த ஏழு வசனங்களுக்குள் அல்லாஹு தஆலா என்னென்ன விஷயங்களை சொல்கிறான் என்றால், இந்த ஏழு வசனங்களில் அல்லாஹுடைய புகழ் இருக்கிறது. அல்லாஹுவை புகழ்வதற்கு நாம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றோம், அல்லாஹுவை துதிப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றோம். எப்படி அல்லாஹுவை துதிக்க வேண்டும்? குறைஷிகள், பெரிய அரபிகள், பெரிய கவி பாடுவதிலும் தத்துவங்கள் சொல்வதிலும் திறமையானவர்கள் தான். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஈமான் இல்லாத காரணத்தால் எவ்வளவு பெரிய முட்டாள்களாக இருந்தார்கள் என்றால், அவர்கள் சொல்கிறார்கள் சூரா அல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தில் 32வது வசனம், குறைஷிகள் எப்படி அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள் என்று பாருங்க. யா அல்லாஹ், குறைஷிகள் கேட்கிறாங்க காபத்துல்லால இருந்து கொண்டு, யா அல்லாஹ், முஹம்மது இவர் கொண்டு வந்தது உண்மையாக இருக்குமே ஆனால், இதுதான் சத்திய மார்க்கமாக இருக்குமே ஆனால், இதுதான் உன்புறத்திலிருந்து வந்த உண்மையாக இருக்குமே ஆனால், இங்க கோடிங்க என்ன சொல்லி இருக்கணும்? குரான் இப்ப யாரும் பார்க்காதீங்க தெரியுமாவ, இது உண்மையாக இருக்குமே ஆனால் என்று என்ன சொல்லி இருக்கணும்? அப்படித்தானே கேட்டிருக்கணும். அது ஈமான் இருக்கிறதுனால அல்லாஹ் நமக்கு ஈமான் மூலமா இப்ப வழிகாட்டுறான். அவங்க எப்படி திரும்ப கேட்டாங்க, யாரெல்லாம் இது உண்மையாக இருக்குமே ஆனால் வானத்திலிருந்து கல்மழையை இறக்கி எங்களை அழித்து விடு, அல்லது பயங்கரமான தண்டனை எங்களுக்கு கொடுத்து விடு. இவர்களும் இப்படித்தான் கேட்டார்கள், முந்தைய நபிமார்களுடைய உம்மத்துகளும் இப்படித்தான் கேட்டார்கள். ஒரு முறை இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கடைசி காலத்திலே இஸ்லாமை ஏற்ற ஒருவருக்கும் இடையிலே சில வாக்குவாதம் ஏற்பட்ட போது இப்னு உமர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜாகிர்களாக இருந்த போதே அல்லாஹ் எங்களுக்கு இல்மை கொடுத்து விட்டான். ஏனென்றால் இவர்கள் யார்? முந்தி முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள், துவா கேட்கவே தெரியாத முட்டாள்களாக நீங்கள் இருந்தீர்கள். அல்லாஹ்விடத்திலே நபி கொண்டு வந்தது உண்மையாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்புரி என்று சொல்வது சொல்லக்கூட உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் சொன்னீர்கள் அல்லாஹ்வுடைய நபி இந்த முஹம்மது கொண்டு வந்தது உண்மையாக இருந்தால் கல்மழையை கொண்டு அழித்துவிடு, அல்லது கடினமான வேதனையை எங்களுக்கு கொடு என்று கேட்டீர்களே, இது கூட நீங்கள் தெரியாமல் இருந்தபோது அல்லாஹ் எங்களுக்கு நேர் வழியை காட்டி இல்மை கொடுத்திருக்கிறான், எனவே எங்களிடத்திலே வந்து நீங்கள் மார்க்கம் பேசாதீர்கள். இதப்படித்தான் பின்னாடி வந்தவர்கள் முன்னாடி வந்தவர்களை குறை சொல்வது. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா இந்த குர்ஆன் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள், இதிலே அல்லாஹ்வுடைய புகழ் இருக்கிறது. அல்லாஹ்வை எப்படி புகழ வேண்டும், அல்லாஹ்வை எப்படி துதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை எப்படி அழகிய முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு கற்பிக்கப்படுகிறது. புரியுதுங்களா இல்லையா? இங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னால எவ்வளவு இருக்கு, அல் கஹார் இருக்கு, அல் முன்தகீம் இருக்கு, அல் ஜப்பார் இருக்கு, அல் முத்தஆல் இருக்கு, ஆனா இங்கே எது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது? ரப்புல் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அப்ப எந்த துவா கேட்கும் போது எந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நாம் சொல்ல வேண்டும் என்ற அறிவுரை இந்த சூராவிலே அல்லாஹ் நமக்கு போதிக்கின்றான். இப்ப நீங்க அல்லாஹ்விடத்துல கெஞ்சி பாசமா பயந்து நெருக்கமாகி உங்களுக்கு ஹிதாயத்து வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்க போகிறீர்கள். அப்ப நீங்க அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய அருளை வெளிப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பெயரை சொல்வீர்களா? அடக்கி ஆளக்கூடியவனே, எல்லோரையும் கண்ட்ரோல் செய்யக்கூடியவனே, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தை குறிக்கக்கூடிய பெயர்களை சொல்வீர்களா? அந்த பெயர்களும் அல்லாஹ்வுக்கு தகுதியான பெயர்கள் தான். ஆனால் கேட்கப்படக்கூடிய துவா, கேட்கப்படக்கூடிய இடம், இறங்குதல், அன்பை வேண்டுதல், அருளை வேண்டுதல், கருணையை வேண்டுதல் என்று இருக்கின்ற காரணத்தால் இங்கே என்ன பெயர் கையாளப்பட்டிருக்கிறது? முதலாவது ரப்புல் ஆலமீன், இரண்டாவது அர் ரஹ்மான் அர் ரஹீம், மூன்றாவது மாலிகி யௌமித்தீன். மாலிகி யௌமித்தீன் ஏன் கையாளப்பட்டது? யாழ்லா, அந்த மறுமையை பயந்து நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். நான் அந்த நாளிலே வரும் பொழுது எனக்கு கூலி கொடுப்பதற்கு, என்னை விசாரிப்பதற்குரியவன் நீதான். எனவே அதை பயந்து நான் கேட்கிறேன். அதுபோன்று மறுமை இந்த அத்தியாயத்திலே நினைவூட்டப்படுகிறது. அது எந்த வசனத்தில்? மாலிகி யௌமித்தீன். அடுத்து அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ கேட்க வேண்டும் என்று அவர்களுக்கு வழிகாட்டப்படுகிறது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எப்படி அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச வேண்டும், எப்படி அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். யா அல்லாஹ், நான் உனக்காக தான் சாப்பிடுறேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லாமா? சொல்லுங்க, என்ன சொல்ல? இய்யாக நஅபுது, உனக்காகத்தான் தொழுகிறேன், உன்னைத்தான் நான் வணங்குகிறேன். அடுத்து வய்யாக நஸ்தயீன் என்ற வார்த்தையிலே, யா அல்லாஹ், என்னால் எதுவும் முடியாது, அத்தபர்ரு மின் ஹௌலிஹிம் வ குவ்வத்திஹிம், என்னால் எதையும் சாதிக்க முடியாது உன்னுடைய அருள் இல்லை என்றால், என்னால் எந்த நன்மையையும் தேடிக்கொள்ள முடியாது உன்னுடைய உதவி இல்லை என்றால். அடுத்து வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மட்டுமே பரிசுத்தமாக்குவது, தௌஹீதுடைய உச்ச நிலை இந்த அத்தியாயத்திலே நமக்கு கற்பிக்கப்படுகிறது. அல்லாஹ், அவனை நாம் பரிசுத்தமாக்குகின்றோம். எப்படி? அவனை தவிர யாரையும் வணங்காமல், வணக்க வழிபாட்டில் யாரையும் அவனுக்கு கூட்டாக்காமல், யாரையும் அவனோடு சேர்க்காமல். அதுபோன்று நாம் கேட்க வேண்டிய துஆக்களில் முதலாவதாக ஹிதாயத்தை கேட்க வேண்டும். அந்த ஹிதாயத் நேரான பாதையிலே நிரந்தரமாக இருப்பதற்குரிய வழியை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், அதற்குரிய அருளை கேட்க வேண்டும். அந்த நேரான பாதை, யா அல்லாஹ், நபிமார்களோடு, சித்தீக்குகளோடு, ஷஹீதுகளோடு, சாலிஹீன்களோடு நாளை மறுமையிலே நான் சொர்க்கத்திற்கு செல்லுகின்ற வரை அந்த நேரான பாதை எனக்கு துணை இருக்க வேண்டும். மேலும் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், இந்த சூராவிலே நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள் என்ற ஆர்வம் நமக்கு ஊட்டப்படுகிறது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். நேரான பாதை எந்த பாதை, யாருடைய பாதை என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் எதை சொல்கிறான்? அல்லதீன அன்அம்த அலைஹிம், அருள் புரிந்தவர்களுடைய பாதை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் என்பவர்கள் யார்? துன்யாவை சேர்த்தவர்களா, அமல்களை சேர்த்தவர்களா? அமல்களை சேர்த்தவர்கள். அவர்களிடத்திலே துன்யா இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி. சுலைமான் நபி அவர்களிடத்திலே துன்யாவும் இருந்தது, தீனும் இருந்தது. தாவூத் நபி துன்யாவும் இருந்தது, தீனும் இருந்தது. எத்தனையோ நபிமார்கள், எண்ணிலடங்கா நபிமார்கள், அவர்களிடத்திலே துன்யா இல்லை என்றாலும் தீன் மார்க்கம் நிரப்பமாக இருந்தது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதீன அன்அம்த அலைஹிம் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஆர்வம் ஊட்டுகின்றான். மூமினே, ஒரு மூமினான அடியானே, ஒரு மூமினான அடியாளே, நீ அமல்களிலே கவனம் செலுத்து. அல்லாஹ்வுடைய உண்மையான நிழமத்து அதுதான். நேரான பாதை, ஹிதாயத்துடைய பாதை, அல்லாஹ்வுடைய அன்புடைய பாதை எது? ஈமானும் நல்லமல்களும். அதுதான் நிழமத். அதுதான் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது, சித்தீக்குகள், ஷஹீதுகள், சாலிஹீன்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதிலே நீ கவனம் செலுத்து. நம்ம விட்டுறோம். எப்ப விட்டுறோம்? பிறந்ததிலிருந்து 20 வயசு வரைக்கும் விட்டுறோம். சரியா? நம்மளை கொண்டு போய் எங்க போடுறாங்க? பிறந்து 2 வயசு ஆனவன, 3 வயசு ஆனவன் எங்க கொண்டு போய் போடுறாங்க? எங்க கொண்டு போய் போடுறாங்க? போடுறாங்கன்னு சொல்லுங்க, சேர்க்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. எங்க கொண்டு போய் போடுறாங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்க. அங்க என்ன சொல்லி தராங்க? ஆப்பிள்னா என்ன, பேபினா என்ன, கேட்னா என்ன, பேட்னா என்ன, மேட்னா என்ன, ரேட்னா என்ன, இதுதான் சொல்லி தராங்க. கடைசி வரைக்கும் காலேஜில் நீங்க மாஸ்டர் டிகிரி முடிக்கிற வரைக்கும் இதுதான் முடிச்சா அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டிய வயதில் எது நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது? இந்த விதமான எல்லா லகும் அதில் சிலது பிரயோஜனமா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அதுக்கு பிறகு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பெண்களா இருந்தா கல்யாணம் கொடுத்து முடிச்சோன்னா அதுக்கு சமையல் கத்துக்க வேண்டியதுதான். எப்படி கூட்டுறது, எப்படி வந்து சமைக்கிறது, எப்படி பிள்ளைங்களை வளர்க்கறது முடிஞ்சு போச்சு. ஆண்களா இருந்தா எப்படி காசு சேர்க்கறது, எங்க போனா எந்த ஊருக்கு போனா நிறைய காசு கிடைக்கும். காசு நிறைய கிடைக்கும்னு வச்சுங்களேன், இப்ப துபாயில இருக்காங்களா எல்லாம் உண்டு சைனாக்குறோம். சைனாக்கு போனா இங்க கிடைக்கிறத விட ஒரு 4 மடங்கு சம்பளம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஈஸியா விசா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வாங்க எல்லாரும் துபாய்க்கு வருவாங்களா யாராவது? இதே வேலை சைனால இருக்கு, சாப்பாடு கிடையாதுதான், பரவாயில்லை, குளிர் அதிகம் தான், பரவாயில்லை, ஆனா 4 மடங்கு சம்பளம் கிடைக்குது. இருக்கா இல்லையா இன்னைக்கு? அதான நிலைமை சொல்லுங்க. எனவேதான் சொல்லுகின்றார்கள், இந்த வசனத்திலே நல்ல அமல்களை செய்வதற்குண்டான ஆர்வம் ஊட்டப்படுகிறது. ஏனென்றால் அப்படி செய்தால்தான் நாளை மறுமையிலே நீ நபிமார்களோடு இருப்பாய். மேலும் இந்த அத்தியாயத்திலே பாவமான, தவறான, பொய்யான, அநியாயமான பாதையில் செல்வதிலிருந்து அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஏன் அப்படி நீ அந்த பாதையிலே சென்றால் அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவர்கள் வழிகட்டவர்களுடைய பாதையிலே நீ சென்று விடுவாய், அவர்களோடு மறுமையிலே நீ ஆகிவிடுவாய். புரியுதுங்களா? இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருப்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்வதோடு மேலும் சொல்கிறார்கள், சஹீஹான ஹதீஸிலே வருகிறது, யாராவது மார்க்கத்திலே குழப்பங்களை தேடினால் நீங்கள் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள், நீங்கள் யாராவது மார்க்கத்தில் குழப்பம் செய்வதையோ கருத்துகளுக்கு முரண்படுவதையோ நீங்கள் பார்த்தால் நீங்கள் துஆ கேளுங்கள், ரப்பனா லா துஸ்ஜிகு குலூபனா பஅத இஸ் ஹதைதனா, யா அல்லாஹ், ஹிதாயத்து நேர்வழி எது என்று எங்களுக்கு காட்டியதற்கு பிறகு எங்களது உள்ளத்திலே கோணலை ஏற்படுத்தாதே. ஆகவேதான் மேலும் இப்னு கஸீர் சொல்கின்றார்கள், எந்த ஒருவன் பிதஅத்திலே செல்கின்றானோ அவனுக்கு இந்த குர்ஆனிலே எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது, ஹதீஸில் எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. அவனுடைய மன இச்சையின்படி குர்ஆனை வளைத்து திரித்து ஹதீஸுகளை மாற்றி புரட்டித்தான் அவன் தன்னுடைய தவறான கருத்துகளுக்கு ஆதாரம் சொல்வானே தவிர, குர்ஆன் முழுக்க முழுக்க நேர்வழி காட்டக்கூடியதுதான், குர்ஆன் முழுக்க முழுக்க சத்தியமானதுதான், நபியின் சுன்னா சத்தியமானதுதான். இந்த இரண்டை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு தான் நேர்வழி. இந்த இரண்டில் மனிதர்களை வழிகெடுக்கக்கூடியதையோ, மனிதர்களுக்கு தவறான வழியை போதிக்கக்கூடியதையோ எதையும் யாரும் எந்த காலத்திலும் பார்க்கவே முடியாது. மேலும் சொல்கிறார்கள், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம ஓதி முடித்ததற்கு பிறகு ஆமீன் என்று சொல்ல வேண்டும். ஆமீன் என்று எப்படி சொல்வது? 3 முறை இருக்கிறது. 1, ஆமீன், மீமுக்கு சத்து செய்யாமல் அலிஃபுக்கு மத்து வைத்து. 2வது முறை, ஆமீன், அலிஃபுக்கு மத்து வைத்து மீமுக்கு சத்து வைத்து. 3வது முறை, அலிஃபுனுடைய மத்தையும் மீமுடைய சத்தையும் எடுத்துவிட்டு அமீன் என்று சொல்வது. இந்த 3 உள்ளது. இதுல சிறந்தது எது? ஆமீன், அலிஃபுக்கு மத்து வைத்து மீமுக்கு சத்து இல்லாமல் சொல்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதெல்லாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார்களோ ஆமீன் என்று தனது சப்தத்தை நீட்டி சொல்வார்கள். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூதர்கள் ஜும்மாவுடைய தினத்தில் நமக்கு ஜும்மாவுடைய தொழுகை கிடைக்க பெற்றிருப்பதற்கும், அதுபோன்று இந்த ஆமீன் என்ற இந்த துவா கிடைக்க பெற்றிருப்பதற்கும், நம் மீது அவர்கள் பொறாமை கொள்வது போல வேறு எதற்கும் அவர்கள் நம் மீது பொறாமைப்படுவதில்லை. இமாம் இப்னு மர்தவை தங்களது ஹதீஸ் நூலிலே அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக பதிவு செய்கிறார்கள், ஆமீன் என்பது அகிலத்தார்களின் இறைவன் தனது அடியார்களாகிய மூமின்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு முத்திரையாகும். அதாவது அவர்களுடைய துவாவில் வைக்கக்கூடிய முத்திரை. யார் துவா செய்து ஆமீன் என்று சொல்லிவிட்டார்களோ அல்லாஹ்வுடைய முத்திரை அதாவது அங்கீகாரம் அதற்கு கிடைத்து விட்டது. அந்த துவா பத்திரமாக அவருக்கு பாதுகாக்கப்படுகிறது. அதற்குரிய அருள் இந்த துன்யாவில் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நாளை மறுமையிலே அதற்குரிய நன்மை அவர்களுக்கு பாதுகாப்பாக கிடைக்கும். அதே போல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக எல்லா தஃப்ஸீர் இப்னு கஸீர்ல இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் தான் சொன்னார்கள், எனக்கு தொழுகையிலே ஆமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுபோன்று துவா கேட்கும் போது எனக்கு ஆமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு முன்பு எந்த நபிமார்களுக்கும் இது கொடுக்கப்படவில்லை. ஆம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எப்போதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்பார்களோ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவுக்கு மூசாவுடைய துவாவிற்கு ஆமீன் சொல்பவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் இப்ப யாராவது நமக்கு ஒருத்தங்க துவா செய்யறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்க சீட்டும் சொல்லி நம்ம என்ன சொல்லணும், ஆமீன் யா அல்லாஹ் இந்த துஆவை எனக்கு ஏற்றுக்கொள் என்று. இந்த